ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி சைவ சித்தாந்தம் சொற்பொழிவு. தலைப்பு சிவஞான போதம் மூன்றாம் சூத்திரம். வழங்குபவர் திரு எஸ் கோபாலகிருஷ்ணன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
எகரம் எப்பொழுதும் நகர மகரங்களே என்ன செய்யும்? அழுது நின்று கொண்டு பின்னர் அதை என்ன செய்யுங்க? ஒரு பக்குவ நிலை அடை. எப்படி? அது பிறவிதோறும் விளைகின்றவற்றினால் வரக்கூடியது. அது சரீகிரி யோகத்தினால் வருவது. சரீகிரி யோக நிலையிலே இருந்த ஆன்மாவுக்கு அதுதான் உள்ளிருந்து உணர்த்தி வந்த இறைவன் என்ன செய்வார்? முன்வந்து நின்று குருவாக வருவார். வந்து ஆன்மாவிடத்தில் என்ன செய்வார்? ஞான உபதேசத்தை வழங்குவார். உடனே ஆன்மா ஏத்துக்குமான்னா ஏற்காது, சந்தேகப்படும். திடீர் நீ யாரு நல்லவனாட்ட வந்த கிட்ட தெரிஞ்சுக்கிறேன், யோசிக்க. நீ இவ்வளவு நாளும் எங்கிருந்தேன்னு கேட்கும். நான் உங்களோட தானே இருந்தேன். நான் எங்கேயோ இருந்து உன்னை வந்து உண்மை விட சொல்லுதா இல்லைங்களா? சிவம் போய் ஆன்மாவை சேர்வதும் இல்லை, ஆன்மா போய் சிவத்தை சார்வதும் இல்லை. அப்படின்னா அவன் வியாபகத்துக்குள்ள நாம் இருக்கிறோங்கிறது என்ன ஆகாது? ஒத்து வருவான், வராது. அவன் நம்ம கண்ணியப்பட்ட பொருளா? பெண்ணாவிடத்துக்கு நான் வந்து சேர்ந்தேன், ஏன் எங்க ஊருக்கு ஊர் என்னதுங்க? வெகு தொலைவான ஊர். பஸ் வச்சு நான் என்ன செய்யறேன்? வந்து ஆட்டோ கட்டெல்லாம் பிடிச்சிட்டு வந்து இறங்குறோம். சிவபெருமான் என்னது அந்நியமாவா இருக்காரு? நான் பஸ்ஸுக்கு இது பிடிச்சிட்டு வந்து இறங்குறதுக்கு எனக்கு பக்குவம் வந்த வழி என்ன செய்கிறார் இறைவன்? எனக்கு குருநாதராக வந்து காட்சி அளிக்கிறார். அந்த பக்குவம் என்னை அவர் குருநாதராக ஏற்றுக்கொள்வதற்கு வழிவகை செய்து வருகிறார். அப்ப கேட்கிற மாணவன் குருநாதத்த, அப்ப சாமி பக்குவம் தான் உன்னை காட்டுச்சுன்னா உன்னை விட பக்குவம் தான் சிறந்ததா? என்ன உன்னிடத்துல இருந்து மறைச்சது எது? மனம். இப்ப அந்த மனம் எங்க போச்சு? அது என்னிடத்துல நீங்கிடுச்சா? இல்லப்பா, நீ அடைந்த பக்குவத்தின் விளைவாக இந்த உலகம் இருக்கு இல்லைங்களா? இந்த உலகம் நமக்கு இந்த உலகம் தான். இந்த உலக போகத்தை நுகர்ந்து அனுபவிக்கின்றவனுக்கு இந்த உலகம் தான் இருக்கு, இந்தா இல்லையா? எல்லாருக்கும் எல்லாருக்கும் ஒன்னாலும் இந்த அரசு கடையில கொடுப்பானா இல்லையா? காசு கொடுத்தா
என்ன செய்வான் ஏன் நாம் உண்ணுவதில்லை, நாம் குடிப்பதில்லை, அவன் குடிக்கிறான், உண்ணுகிறான்.
நமக்கு என்ன செய்கிறது? நம்ம பக்குவம் இதை செய்யாதேன்னு தடுக்குது. அவன் பக்குவம் என்ன செய்யறத சரி அப்படின்னு என்ன செய்யுது? நமக்குன்னு தண்ணி அடிக்காத ஊர்ல நாம் ஒண்ணும், வெட்டுக்குத்து இல்லாத ஊர்ல நாம. இந்த அனுபவம், இந்த பக்குவம், இந்த உலக போகத்தை நுகர்வதில் ஈடுபாடையும் கொடுக்கிறது. வெளியில் விலகி நிற்கிற அந்த பக்குவத்தை நமக்கு அப்ப குருநாதர் கேட்கிறார், பக்குவம் தான் சிறந்ததா? இம்மாறுனா பக்குவம் எப்படி சிறந்ததா மாறும்? அந்த பக்குவத்தை விளைவிப்பது யாரு? இறைவன் தான். இந்த பக்குவத்தை விளைவிப்பது நாமெல்லாம் பக்குவப்பட்டுதான் இங்க வந்திருக்கோம். பக்குவப்பட்டதுனாலதான் கேவலத்திலிருந்து என்ன வந்திருக்கும்? சகலத்துக்கு வந்திருக்கும். பக்குவப்படவில்லை என்றால் கேவலத்திலிருந்து நாம் என்ன செஞ்சிருக்க மாட்டோம்? சகலத்துக்கே வந்திருக்க மாட்டோம். சகலத்துக்கு எது வர வைக்கப்பட்டது என்றால் நம்ம எங்க போறதுக்கு தான்? சுத்தத்துக்கு போகிறதுக்காக தான் வரவழைக்கப்பட்டது சகலத்துக்கு. அதனாலதான் மறைஞான சம்பந்தர் உமாபதி சிவத்தை பார்த்து என்ன சொன்னார்? பட்ட கட்டையில் பகல் குருடுது போகுது பாருன்னு சொன்னார். பட்டகட்ட என்பது எது? பல்லக்கு பகல்குரல் என்பது இது முன்னாடி இவர்த்தி முடிச்சுட்டு வர்றது. பட்ட கட்டை என்பது இந்த உடல், உடம்புதான் பட்ட கட்டை. பல்லக்கு பட்ட கட்டைன்னு ரெட்டை மொழியில சொல்றாரு. இந்த உடம்பு தான் என்னதுங்க பட்ட கட்டை. பகல் குருடு என்பது சகலத்துக்கு வந்த பொண்ணும் குருடா இருக்கிறது. கேவலத்தை நம்ம எதுவும் தெரியாம இருந்தோம், உண்மை நியாயம் தப்பு இல்ல. ஏன்னா நான் கேவலத்துல இருந்தேன். சகலத்துல வந்துட்டோமா இல்லையா, கருவிகரணங்கள் இருக்கா இல்லையா. இந்த கருவிகரணங்களை கொண்டு எதை நோக்கி செலுத்தணுமோ அதை நோக்கி செலுத்தாம என்ன பண்ணிட்டு இருக்கிறது, உலக இன்பத்தை அனுபவித்து இருக்கிறது பகல் குருடு. பகல் என்பது சகலத்தில் இருந்து கொண்டு உலக மோகத்தை நுகர்வதுதான் பகல் குருடு. அதை கேட்டவுடனேதான் உமாபதி சிவத்துக்கு பக்குவம் விளைந்து அவர் பின்னால என்ன செய்கிறார், ஓடுகிறார், ஓடி போகிறார். மரணியான சம்பந்தர் அங்கு பாவு காட்சி வழி ஓடுகிறார், அதை வாங்கி குடிக்கிறார். அதுல இருந்து கையில வழிவதை யாரு குடிக்கிறார், உமாபதி சிவம் வாங்கி. குரு பக்குவம் அதோட தீட, அதோட பக்குவமா இருக்கு. தாய் கெட்டடிப்பாங்க, குட்டி 16 அடிப்பாரு. இவர் 100 போற கஞ்சியை வாங்கி இவர் குடிக்கிறார். உள்ள உலகம் பக்குவவாதின்னு காட்டுறாரு. அவர் நான் காட்டுறேன் பாரு, இங்கிருந்து வழியில என்ன செய்யறாரு அவர் வாங்கி. இது இதெல்லாம் இதன் மூலமாக யாருக்கு கருத்து சொல்ல போறாங்க, நமக்கு சொல்றாங்க. அவர் ஒண்ணு உமாபதி சிவத்துக்கு ஒண்ணும் தெரியாம இல்ல. உமாபதி சிவம் என்ன சைவ சித்தாந்தம் படிச்சுட்டு போய் நூல் எழுதுனா, நம்ம நம்ம மைய வகுப்புல 2 படிச்சுங்க சித்தாந்த ரத்தினம். நம்ம எல்லாருமே சித்தாந்த ரத்தினம், அவரும் ஒரு ரத்தினம். படிச்சுட்டு போய் பண்ணாரு, ஒரு 6 எழுதலான்னு எழுதுனாரா. அவரையெல்லாம் இறைவன் அனுப்பிச்சு வச்சிருக்காங்க. நீ போய் என்ன செய், இங்க வாழ்ந்து வீடு புஸ்தகத்தை எழுதிட்டு வந்து சேர். அப்பதான் இந்த ஜென்மங்கள் என்ன செய்யட்டும், படிச்சு கிடைச்சாவது வந்து வருத்தம் எழுதி வைக்கிறாங்க. 2 ஒரு தேர்வு வச்சார் உமாபதி வாழ்க்கையிலேயே, பெட்ரான் சாமான் மூலமாக நிகழ்த்தப்பட்ட தேர்வு அது. கொடுத்தாரால முக்தி அவருக்கு. அது மடக்க அதை விட முக்கியமானது என்னன்னா, அரசன் மூலமாக மீள ஒரு குடு அப்படின்னு சொல்ல வைக்கிறார். சரி கொடுத்துட்டா போச்சு. இதான் வெளிப்படுத்தினார் பெட்ரான் சாம்பான் மூலமாகவும். அந்த முள்ளு செடிக்கு மூலமா என்ன செஞ்சாரு, ஞான நெறி சார்ந்த விஷயத்தை நமக்கு பெட்ரான் சாம்பான் மூலமாகவும் முள்ளு செடியின் மூலமாகவும் இறைவன் நமக்கு உணர்த்தினார். கண்ணப்பன் மூலமாக கிரியைகள்லாம் என்ன இல்ல, நீ உள்ளன்போடு செய்யாத கிரியைக்கு எந்த மரியாதையும் இல்ல அப்படிங்கறது கண்ணப்பன் மூலமாகவும். உள்ளார ஒருத்தர் கோயில் கட்டினார் பாருங்க, ஒரு அரசன் பெரிய கோயில் கட்டினான். தேதி குடுத்தார் சாமி போய், இல்ல இல்ல என் அடியான் ஒரு கோயில் கட்டிருக்காரு அதுக்கு நான் போகணும், அதனால நீ தேதி மாத்தி வச்சுக்கோ. அடுத்த நாள் அரசன் என்ன செய்யறான், எவ்வளவு பெரிய கண்ணுகள்லாம் பண்ணுகள்லாம் சம்மந்து கொண்டு வந்து கோயில் கட்டிட்டு யாரோ என்னோட பெரிய கோயில் அவன் நினைச்சுக்கிட்டான். சாமி எப்ப என்ன செய்வாரு, பெரிய கோயில தான் சின்ன கோயில் என்ன செய்ய மாட்டாரு, வரமாட்டாருன்னு நினைச்சுட்டு வரான். நீ வந்தா என்ன செய்யறாரு, நீங்க நான் தாங்க எங்க கோயில் கட்டிருக்கலாமா, எங்க இருக்கு, இங்க இருக்கு, எங்க இல்ல எங்க இருக்கு, அங்கு இறைவன் வேண்டுவது எதுதான், உள்ளார்ந்த அன்பு. அதான் மாணிக்கவாசர் சொன்னார், கண்ணப்பன் 9 அன்பின்மை கண்ட மின். அல்லாஹ் சொன்ன பொழுது கூட வான் கடந்த மணி வாசகன் என் வாசகத்தை நான் கலந்து பாடுங்கள். நான் கலந்து பாடினா தான் என்ன இருக்கும், நற்கரும்பஞ்சாட்டிலே தேன் கலந்து அத்தனை சுவை கல் மனதையும் கரைக்கூடியது எலும்பையும் உருக்கக்கூடியது அப்படின்னா எல்லாம் எனக்கு எறும்பு உழுவுல கல் ஒன்றும் கரையில அப்படின்னா நான் கலந்து பாடினான் தான் என்ன செய்யாது நிகழும். சும்மா மனப்பாடு செயல்படி ஏற்றாய் இன்றாய் பற்றி வீராமே நேர் பண்ணாய் பற்றி நம்ம என்னமா தோத்த என்ன கிடையாது, மனப்பாடத்தையும் செல்லானந்த தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் நாயின் கிடையாய் கிடந்த அடியேற்கு தாயின் சிறந்த அந்த உணர்வு அவரிடத்துல எழுந்தது. அவர் உரு தெரியா காலத்தே உள்புகுந்து என்று சொல்லுங்கிற அளவுக்கு சாமி விட்டு என்ன செஞ்சாரு, உடையவனே உன்னையல்ல வேறு ஒரு பொருளை நான் என்ன செய்யல. அதனாலதான் கண்ணப்பன் சிவபெருமான் கண்ணிலிருந்து ரத்தம் வந்த போது தன் கண்ணை என்ன செஞ்சாரு, புடுங்கி வச்சார். அதனால என்ன செய்வார், அதனாலதான் இந்த ஒவ்வொன்றையும் சொல்லுகிறார். இந்த ஒவ்வொன்றையும் ஆன்மா தன்னாக உணர்ந்தது, உணர வச்சார். ஏன் உணர வச்சார்னா, இவற்றையெல்லாம் மாறுபட உணர்ந்தால்தான் இறுதியானதை சரியானதாக உணர்கிற பக்கமும் இந்த ஆன்மாவுக்கு உண்டாகும் என்று இறைவன் என்ன செய்தாருங்க, அதை உறுதிப்படுத்தார். அதனாலதான் சைவ சித்தாந்த நெறி என்பது இறுதியில் சாருகிற நெறி என்று சொல்லுவார். எல்லா வகையிலும் தேர்ந்து அறிந்த அந்த பக்குவப்பட்ட ஆன்மாதான் என்ன செய்யுமா, இறுதியாக சேர்ந்தது முக்திக்கு போகக்கூடிய ஆன்மாவாக அது இருக்கும் என்று சொல்லுவாங்க. அப்போ ஒடுக்கம் அறிவில் ஆன்மா உள்ளது, அப்புறம் கண்படில் உண்டி வினையின்மையின் ஆன்மா உள்ளது. இங்க எதை சொல்றாருங்க, இங்க எதை ஆன்மா இல்லைன்னு சொன்னாங்க, இந்த இங்க யாருடைய கூட்டு நீங்க மறுக்கிறாரு, பிராணன் பிராணான்மாவாதிகளை என்ன செய்யறீங்க மறுக்கிறார். தூங்கும் போது அவனுக்கு என்ன இருக்கு, உடம்பு இருக்கு, காற்று போய்கிட்டு இருக்கு, ஆனா என்ன செய்யல, இந்த கருவி எதுவும் வேலை செய்யல உண்டா இல்லைங்களா, அப்படிதான் சொல்றாரு. ஆமாவா இல்லைங்களா, என்னப்பா அது, அதுக்கு ஒரு கதை சொன்னாரு, ஒரு ஊமை சொன்னாரு, என்ன சொன்னாருங்க, அரசன் அமைச்சன் ஒரு என்னப்பா இருந்து மறுபடியும் பஸ் இருந்தா அது ஒண்ணு, அது வந்து அவத்தை. அரசன் முடிச்சிருக்கும் போது என்ன செய்யணும், எல்லாரும் முடிச்சுட்டு வேலை செய்யணும். அரசன் தூங்கும் போது இங்க மூச்சு முடிச்சு வேலை செஞ்சிட்டு இருக்குது. பிராணான்மாதான் ஆன்மான்னா பிராணன் வேலை செய்யும் போது என்ன செய்யணும், இது எல்லா உறுப்புகளும் வேலை செய்யணும். இங்க தூங்கும் போது பிராணன் மட்டும்தான் என்ன செய்யுது, வேலை செய்யுது, மீது எல்லா உறுப்பும் என்ன செய்யுது, தூங்கிடுது. அது எப்படிப்பா சரியா வரும் அப்படின்னு கேக்குறாரு. என்னது மறுபடியும் எல்லாம் மறுபடியும் பஸ் நடத்தணுமா என்ன, நம்மளை முடிச்சிருவாங்க நம்பி சாப்பாடுலாம் கொண்டாங்க. அப்புறம் என்ன செய்யறாரு, உணர்த்த உணர்தலின் ஆன்மா, ஆன்மா உணர்த்த உள்ளதில் ஆன்மா உள்ளது யார் மறுக்கிறாரு, ஏகாங்கவாதி பிரம்மமே ஆன்மான்னு சொல்லும் பொழுது இல்ல, பிரம்மம் உணர்கிற தானே அறிகின்ற அறிவுடையது, முற்றறிவுடையது, ஆன்மா என்ன செய்ய முடியாது அப்படி அறிகிற அறிவு அதுக்கு இல்ல. அதனால உணர்த்த உணர்தலின் ஆன்மா உள்ளது, உணர்த்த உணர்த்ததான் என்ன செய்ய ஆன்மா உணர்ந்து கொள்ளும். அதனால் தனியான ஒரு பொருள் ஆன்மா உண்டு என்று சொல்லுகிறார். அப்புறம் மாயா இந்திர தனவினுள் ஆன்மா உள்ளது என்ற யார் மறுக்கிறாருங்க, சமூக ஆன்மாவாதியை, சமூகம் எல்லா கருவியும் சேர்ந்ததுதான் ஆன்மா என்று சொல்லுகிறார். இல்ல இல்ல, எல்லா கருவியும் சேர்ந்து அதுக்கு பேர் மாயை, மாயையினுடைய விளைவாக வந்த தனு என்கின்ற உடம்பு அப்படிதான் சொல்லணுமே தவிர அது என்ன கிடையாது, ஆன்மா கிடையாது என்று சொல்லி ஒவ்வொன்றாக என்ன செய்யறாரு, மறுக்கிறார். மறுக்கிறாரா இல்லைங்களா, ரொம்ப பிரகாசம் குறைஞ்சிட்டு இருக்குது, டீ பிரேக் விட்டது தப்பா போச்சோம், டீ குடிச்ச பயங்கரம் பிஸ்காவின் பார்த்து என்ன. அப்ப இவை எல்லாவற்றையும் மறுதளித்து பேசுவதன் மூலமாக ஒரு உண்மையை சொல்லுகிறார். என்னன்னா, இவற்றிலிருந்து வேறாக ஆன்மான்னு ஒரு பொருள் இருக்கு. அப்ப அந்த ஆன்மா எப்படிப்பட்டதாக இருக்கிறது, நேரடியாக இந்த முன்பாடு எதையும் சொல்லல, மற்றவற்றை விளக்குவதற்காக சொன்னதன் மூலமாக இருந்து ஆன்மா என்பது இதுதான் அப்படின்னு தெரிஞ்சு இதை மட்டும் மறந்துடாதீங்கப்பா, விட்டுறாதீங்க. ஏன்னா மற்றதெல்லாம் இது எனக்கு சரிய விளங்குலிங்க அப்படின்னா தப்பு இல்லை. ஏன்னா அவன் தப்பு கொள்கையை நம்ம விளங்கிக்கணும்னு அவசியம் இல்லை. கடைசியில் நம்மளுது என்ன விடிய விடிய ராமாயணம் கேட்டு நான் சொல்ல என்ன சொல்றாரு, உயிரின் உயிர் தனது அறியாமையால் தான் அல்லாத பொருள்களையும் தான் என மயங்கி நிற்கும் சொல்ற. அறியாமையினால் என்ன செய்யறது, தான் அல்லாத பொருள்களை என்ன செய்யுது ஆன்மா தான் என்று மயங்கி நிற்கிற. அதனாலதான் பொறிகள் எல்லாம் தான் அல்ல தான் இல்லைன்னு பிரிக்குது சரிங்களா. ஐம்பொறிகளையும் கருவியாக கொண்டு ஐந்து புலன்களை அறிதலோடு கருவியாக ஐம்பொறிகளின் இயல்பையும் தான் அறியும் என்று என்ன சொல்றாரு. ஐம்பொறிகளையும் கருவியாக கொண்டு இதெல்லாம் செய்து மெய்வாய் கண்மூக்கு செவி என்று சொல்லுகிற ஐம்பொறிகளை கருவியாக கொண்டு என்ன செய்கிறாரு, ஐம்புலன்களை ஆன்மா அறிகிறது. உண்டு கேட்டு உயிர்த்து சொல்றோம் இல்லைங்களா. இந்த ஒவ்வொன்று மூலமா என்ன செய்யுது, கண் மூலமாக பார்க்கிறது, பொறி என்பது செய்யலாம், புலன் என்பது எட்டது, அதன் மூலமாக நுகரப்படுகிற அறி உண்மை விளக்கம் படிச்சிருக்கீங்களா இல்லைங்களா, படிச்சிட்டீங்களா இல்லையா உண்மை விளக்கம். கேள்வியெல்லாம் கேட்கல படிப்பில் சொல்றாரு இல்லையா, தன் மாத்திரையும் சொல்றாரு இல்லையா, ஞானேந்திரியம் கண்மேந்திரியும் சொல்றாரு இல்லைங்களா. அப்ப அறிகருவி ஒண்ணு செயற்கருவி ஒண்ணு. அப்ப இந்த இடத்தையெல்லாம் இருந்து என்ன செய்யுது ஆன்மா, கண்ணின் வாயிலாக நின்று ஆன்மா என்ன செய்யுது பார்க்கிறது, வாய் வாயிலாக நின்று ஆன்மா என்ன செய்யறது பேசுகிறது, காதி வாயிலாக நின்று கேட்கிறது, உடம்பின் வாயிலாக நின்று தொடு உணர்வை அனுபவிக்கிறது சரிங்களா. அப்புறம் நனவில் தூள உடம்பை கொண்டும், நனவுல இப்ப என்ன செய்யுது தூள உடம்பை கொண்டும், தூக்கத்துல என்ன செய்யுது கனவுல சூக்கும தேகத்தை கொண்டும் அவ்வளவு காலத்தில் நிகழ்ச்சிகளை அறியும். அந்தந்த காலத்துல என்ன செய்யும், அந்தந்த நிகழ்ச்சிய அறிஞர் நனவு இருக்கும்போது நனவுலையும் கனவு இருக்கும்போது கனவையும் என்ன செய்யும் ஆன்மா அறிந்து கொள்ளும். அவற்றில் ஒன்றில் நிகழ்ந்ததை மற்றொன்றால் மறந்துடும். கனவு நடக்கிறது நனவுக்கு வருது தெரியாது, நனவு நடக்கிறது கனவுல அப்படிப்பட்ட மறுதளிப்பான தன்மை என்ன செய்யும் ஆன்மாவுக்கு உண்டு. நனவு கனவு முதலிய வேறுபட்ட நிலைகளில் அவற்றுக்குரிய கருவிகளை தானே இயக்கி நின்று அறியும். நனவு கனவு நிலையில் என்ன செய்யுது ஆன்மா உள்ளிருந்து கருவிகளை இயக்கிக் கொள்ளுது. நனவு இருக்கும்போது என்ன செய்யுங்க, மொத்தம் 36 தத்துவமா சரிங்களா, தாத்துவிக எத்தனை 60, மொத்தம் 96. பூப்பிள்ளை அட்டவணைன்னு ஒரு நூல் இருக்கும், நம்ம மடத்திலையும் போட்டிருப்பாங்க, தருமபுரம் மடத்திலையும் இருக்கும், நம்ம மடத்துல இப்ப சமீபத்தில் போட்டிருக்காங்க பூப்பிள்ளை அட்டவணை சொல்லக்கூடிய நூல். இல்லைன்னா ஆனந்தராசன் ஐயா வந்து இந்த உண்மை விளக்கத்துக்கு ஒரு உரையை எடுத்துருக்காரு இல்லைங்களா, நம்ம சபை மையத்துல இப்ப புதுசா கொடுத்துருக்காங்க இல்லைங்க அந்த உரையெல்லாம் கேட்டி. அதுல தாத்வீகத்தை பத்தி என்னென்ன எதெல்லாம் தாத்வீகம் அப்படின்னு சொல்றாரு. நேரடியா தத்துவம் என்ன செய்யாது இந்த உலகமாக வர்றாரு சரிங்களா, தாத்வீகமாக வந்து தாத்வீகம் அந்த உலகமாக வரும். நேரடியாக 36 தத்துவம் என்ன செய்யாது என்னவா வராது, அதை படிச்சீங்கன்னா தெரியும், தாத்வீகத்தை படிச்சீங்கன்னா தெரியும். இல்லைன்னா ரெண்டாம் சூத்திரத்துக்கு சிவஞான மாமுனிவர் செய்த மாபாடி என்று படிச்சீங்கன்னா தெரியும். ரெண்டாம் சூத்திரத்துக்கு நேற்று நடத்தினாலே ஏற்புறையா கொஞ்சமாக தான் நடத்திருப்பார், அவ்வளவு நடத்திருந்தா 10 நாள் அவருக்கே தெரிய போயிருக்கும், அவரை தான் நீங்க பார்த்துட்டு இருந்துடும். ஏன்னா அவ்வளவு செய்து ரெண்டாம் தொகுப்பால வந்துடும். உலக உற்பத்திக்கு முதற் காரணம் எதுன்னு ஒரு கேள்வி எழுப்பிட்டு இது இல்லாது இல்லாது இல்லை இது இல்லை இதுதான் அப்படின்னு நிறுவா, அது ஒரு தன்மை அதில் இருக்கும். தான் அறிவுடையதாயினும் அறியாமையில் அழிந்தி அதிவாகி நின்று பின் கருவிகளால் அறியாமை நீங்கிய வழி அறிவுடையதாய் அறியும். ஆன்மா என்ன செய்யும், அறிவுடையதாயினும் அறியாமையில் அழுந்தி ஆன்மா என்னது அறிவுடைய பொருள், அறிவில்லாத ஆன்மாவுக்கு அறிவை கொடுக்க முடியாது. வைரமா இருக்கிற கல்லை பட்டத்திட்டீங்கன்னா தான் வைரமா மாறுது, செங்கல் எடுத்து வச்சு பட்டத்திட்டீங்கன்னா அது என்ன மாறுது, என்னால நல்லா உழைக்க முடியும் அப்படின்னு ஒரு நாள் செங்கலை போட்டு பட்டதிக்குன்னு அது என்ன செய்யாது ஒருபோதும். ஆன்மா அறிவுடைய பொருள் என்கின்ற காரணத்தினாலதான் அறிவிக்க அறிவிக்க அது என்ன செய்யுது ஒவ்வொன்றையும் அறிந்து கொள்கிறது. தவறாகவும் சரியாகவும் என்ன செய்யறது அறிவு சாமி கொடுக்கறது இல்லை ஆன்மாவுக்கு, அது ஒரு முக்கியம். அறிவற்ற பொருளாக ஆன்மா இல்ல, சிவத்தை போல அதுவும் என்னன்னா நம்மளும் அறிவுடைய பொருள் தான். என்ன பிரச்சனைனா அவருக்கு மலபந்தம் இல்லை, நமக்கு மலபந்தம் இருக்கு. அந்த மலபந்தத்தின் காரணமாக நமக்கு என்ன வருதுங்க, அறியாம இருக்கிறது. அவர் மலபந்தத்தை இல்லாத காரணத்தினால் அவருக்கு என்ன இல்ல, அவருக்கு அந்த இயற்கையிலேயே அவருக்கு என்ன இருக்கு, அவருக்கு அந்த அறிவு அவருக்கு இருக்கு. அவர் எண் குணத்தை உடையவன் என்று சொல்லுங்களா. அந்த ஆன்மா சார்ந்த விஷயமும் அவருக்கு நமக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு சரிங்களா. அதுதான் அவன் சச்சிதானந்த பொருள் சொல்லுவோம், சத்து சித்து ஆனந்த பொருள், உள்ள பொருள் அறிவு பொருள் ஆனந்த பொருள். ஆன்மா அப்படி தன்னை எல்லாருக்கும் மறுதளித்து நினைக்குது. ஏன் அப்படின்னா அது மனத்தோடு தொடர்பு பட்டு இருப்பதா சரிங்களா. இந்த உடம்பு செத்து போன போது நமக்கும் செத்து போயிட்டோம்னு நாம் நினைச்சுக்கிறது. இந்த கைக்கு வரக்கூடிய துன்பம், இந்த உடலுக்கு வர துன்பத்தையில ஆன்மா என்ன செய்யுது, தனக்கு வர துன்பமாக கருதிக்குது. அப்படி கருதிக்கிறீன்னா எப்படி இருக்கிறது, இதெல்லாம் சொல்றது நல்லா தான். இந்த உடம்புக்கு வர துன்பத்தை எல்லாம் நமக்கு வர துன்பமாக கருத வேண்டிய அவசியம் இல்லை. வள்ளுவரதான் இடும்பை கிடும்பை படுப்பர், இடும்பை கிடும்பை படாதவர் என்று சொல்றாங்க. துன்பத்துக்கே ஒருத்தரால என்ன செய்ய முடியுமா, துன்பத்தை கொடுக்க முடியும். எப்படி துன்பத்தை கண்டு எந்த வகையில நாம் என்ன செய்ய மாட்டோம்னா அப்படியே ஒண்ணும் கண்டுக்க மாட்டோம்னா அதுவே என்ன செய்யும், தெரியாத அவனை வந்து புளிஞ்சு வளைஞ்சிட்ட போன அது என்ன செய்யும், அது துன்பப்பட்டு போயிடும். அந்த துன்பத்துக்கு துன்பம் கொடுக்கற நிலை எப்படி வரும், என்னால நிகழ்த்தப்படக்கூடியது எதுவுமே இல்லை, நான் வெறும் கருவினா என்கின்ற சிந்தனை வரும்போது அது நிகழும். எவ்வளவு பெரிய மாலை கொண்டு போட்ட நான் சாமிக்கு ரெண்டு நாள் பூ பொறிச்சு நாரை உரிச்சு போய் பாரு செண்டு மாதிரி அழகா கட்டி போட்டுருக்கேன். ஆமா இவரா பூவை உருவாக்கி நாரை உருவாக்கி கட்டி கொண்டு போய் போட்டோம். பூவை கொடுத்தது யாருதான், நாரை கொடுத்தது யாருதான், ரெண்டையும் சேர்க்கக்கூடிய கருவியாகத்தான் நினைக்கலாம. நான் செய்தேன் நான் செய்தேன்னு நினைச்சோம்னா என்னதான் வரும், வினைதான் வரும். இரு இரு சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டுன்னு வள்ளுவே ஒரு சைவ சித்தாந்திங்க. அவனை கடைசியில எல்லா சமயத்தாரும் சொந்த கொண்டாடிட்டு இருந்தாங்க. எண்குணத்தான்னு சொல்றாரு, யார் எண்குணத்தான் சொல்ல முடியும், கிறிஸ்துவ எண்குணத்தான் சொல்லிட்டு பயன்படுத்த நாலு வாரத்தை தூக்கிட்டு சொல்லுங்க பார்க்கலாம். ஒருத்தராலையும் இறைவன் அவரவர் கடவுளை எண்குணத்தான்னு சொல்ல முடியாது. நம்ம சாமி தான் நம்ம என்ன செய்ய முடியும், எண்குணத்தான்னு சொல்லி அது மூணு குணமா அடக்குறோம். சச்சிதானந்த பொருள் இருவினை என்று சொல்வதற்கு பரிமேலகர் உரை செய்கிறார், நல்வினையும் பிறப்புக்கு ஏதுவாகலின் இருள் சேர் இருவினை என்று உரைத்தார் என்று உரை எழுதுகிறார். சிவஞான போதம் சொல்லுது நல்வினை பொன் விலங்கு போலது என்று சொல்லுது, தீவினை இரும்பு விலங்கு போன்றது, நல்வினை பொன் விலங்கு போன்றது. நல்வினைக்கும் பிறப்புண்டு தீவினைக்கும், இரண்டையும் அனுபவித்துதான் என்ன செஞ்சாகணும் கழிச்சாகும். அப்ப இதை எல்லாவற்றையும் நிகழ்த்தியது நான் தான் என்றால் இதனால் விளைகிற நன்மை தீமையற்றையும் பாவ புண்ணியத்தையும் நான் என்ன செஞ்சாகணும், இன்ப துன்பமாக நான் அனுபவித்துதான் ஆக வேண்டும். இதை எல்லாவற்றையும் நிகழ்த்தியது இறைவன் தான் என்று விட்டால் என்ன ஆகாது. இப்ப எல்லாம் நான் சொன்னதுக்கெல்லாம் எங்கிருந்து சொன்னேன், வையாபுரி ஐயா சொன்னேன். அப்ப வையா நான் நல்லா சொல்லியிருந்தாலும் அவரு தான் காரணம், அவர் மோசமா எங்களுக்கு சொல்லி தரல. அப்படி மோசமா சொன்ன என் முக்கோணத்து கஷ்டத்தினால்தான் சொல்ல போறேன். அப்ப நீ சொல்ற படிப்புல தான் நான் சேர்ந்தேன், நீ சொல்ற பிள்ளை தான் நான் கட்டிக்கிட்டேன். இதே காத திருமணமா இருந்தா வீட்டுல தான் பிரச்சனை வந்தா அவங்க அம்மா என்ன சொன்னாங்க, எல்லாம் தண்டை நீயே தேடிட்டு இருந்தாங்க அனுபவி சொன்னவா இல்லைங்களா. இதே கட்டி வச்ச பிள்ளையா இருந்தா நல்ல பிள்ளைவா என்ன கட்டி வச்சு பாரு, நீ வேணும் செய்வாங்க